SBS தமிழ்.
இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். ஊடக சுதந்திரம் என்பது ஆஸ்திரேலிய அரசியல் சட்டத்தில் எழுதப்படவில்லை என்பதால் ஊடக சுதந்திரம் நிரந்தரமாகவும் தீவிரமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அது அரசியல் சட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டுமென்று சென்டர் அலையன்ஸ் கட்சியின் செனட்டர் ரெக்ஸ் பேட்ரிக் வலியுறுத்தினார். எந்தவொரு அம்சமும் அரசியல் சட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டுமென்றால் நாட்டில் கருத்து தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டும் என்பதால் ஊடக சுதந்திரம் குறித்து நாட்டில் ரெஃபரண்டம் கருத்து தேர்தல் நடத்தலாம் என்று ஸ்கை நியூஸிடம் பேசிய செனட்டர் பேட்ரிக் கூறினார்.
This is an urgent and pressing matter, and I think it does warrant examination and consideration by both the Parliament and the public to have a broad protection in place for freedom of the press and freedom of expression.
ABC மற்றும் நியூஸ் கார்பரேஷன் என்னும் ஊடக நிறுவனங்களில் ஃபெடரல் போலீசார் கடந்த வாரம் அதிரடி சோதனை நடத்திய செய்தி நாம் அறிந்த ஒன்று. இது தொடர்பாக தற்போது ஊடக சுதந்திரம் குறித்த விவாதம் நாட்டில் சூடுபிடித்துள்ளது. இந்த பின்னணியில் ஃபெடரல் போலீசார் ஏபிசி மற்றும் நியூஸ் கார்பரேஷன் எனும் ஊடக நிறுவனங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது குறித்து சரியான பதில் கூறாமல் பிரதமர் ஸ்காட் மோரிசன் தட்டி கழிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஆந்தனி அல்பனீசி மீண்டும் விமர்சனம் செய்தார். மேலும் போலீசாரின் சோதனை குறித்து உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் பதில் கூற வேண்டுமென்றும் அவர் ஊடகங்களை சந்தித்து விளக்கம் தர வேண்டுமென்றும் லேபர் கட்சியின் தலைவர் ஆந்தனி அல்பனீசி வலியுறுத்தினார்.
Well, it's up to the government to actually come out and appear somewhere before the media today. I mean, Peter Dutton went missing yesterday.
மனித உரிமைகளுக்காக குரல் தந்தமைக்காக ஐக்கிய நாட்டு சபையின் விருது பெற்றும் தொடர்ந்து மானஸ்தீவில் வைக்கப்பட்டுள்ள சூடான் நாட்டை சார்ந்த அகதியான அப்துல் ஆசிஸ் முகமதை சுவிட்சர்லாந்து நாடு அகதியாக ஏற்றுக்கொள்ள முன்வந்துள்ளது. 25 வயதான முகமது கடந்த பிப்ரவரி மாதம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகர் சென்று மனித உரிமைகளுக்கான மார்டின் என்எல்ஸ் எனும் விருதை பெற்றார். அகதிகள் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்று அவர் வெளியிட்டிருக்கும் காணொளியில் அவர் இப்படி கூறியுள்ளார்.
We've been through a lot together. What we have seen or what we have been through, it's indescribable. My destiny brought me here to Geneva, Switzerland. But your destiny will take you somewhere else.
மானஸ்தீவில் தற்போது சுமார் 500 அகதிகள் அல்லது புகலிடம் கோருவோர் இருப்பதாக கூறப்படுகிறது. நேர்களே, இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் உழைக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்தி சுருள். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 123 இலங்கை ரூபாய் 51 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 57 காசுகள், 95 சிங்கப்பூர் சதங்கள், 2.9 மலேசிய ரிங்கித். விளையாட்டு செய்திகள். முதலில் டென்னிஸ். பாரிஸ் நகரில் நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பூர்வீக குடிமக்கள் பின்னணி கொண்ட ஆஸ்திரேலிய வீராங்கனை ஆஷ்லி பார்ட்டி சாம்பியன் பட்டம் வென்று கோப்பையை பெற்றார். இந்த கோப்பையை ஆஸ்திரேலியர் ஒருவர் 46 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது 1973 ஆண்டுக்கு பிறகு வென்றிருப்பது முக்கியத்துவம் மிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 8th நிலை வீராங்கனையான ஆஷ்லி பார்ட்டி 38th நிலை வீராங்கனையான செக் குடியரசின் மார்க்கெட்டா வென்ட்ரோசாவை 6-1, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் தோற்கடித்து முதன்முறையாக கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றார். இந்த வெற்றியின் மூலம் ஆஷ்லி பார்ட்டி தரவரிசையில் 2nd இடத்திற்கு முன்னேறுகிறார். அவருக்கு 3.74 மில்லியன் டாலர் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. தனது வெற்றி குறித்து ஆஷ்லி பார்ட்டி எஸ்பிஎஸிடம் இப்படி தெரிவித்தார்.
Yvonne sent me a text a couple of days ago and this was her first slam. I'll give her a call a little bit later on, but it's amazing how she has created this path for Indigenous tennis in Australia, and hopefully we can continue to create those opportunities and let kids know that this is an option for a career.
அத்துடன் ஆஷ்லி பார்ட்டி அவர்கள் மற்றொரு சாதனையை ஏற்படுத்தியுள்ளார். பூர்வீக குடிமக்கள் பின்னணி கொண்டவர்களில் பிரெஞ்சு ஓபன் கோப்பையை வென்ற 2nd வீராங்கனை அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கிரிக்கெட் வேர்ல்டு கப் உலகக்கோப்பை தொடரில் இன்று லண்டனில் தி ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணியும் இந்திய அணியும் மோதுகின்றன. முன்னதாக பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஆஸ்திரேலிய அணியின் டேவிட் வார்னர் வீசிய பந்தில் ஜெய் கிஷான் பிளாவாவின் தலையில் காயம் ஏற்பட பயிற்சி நிறுத்தப்பட்டது. ஆனால் தற்போது ஜெய் கிஷனின் உடல்நிலை தேறிவிட்டதாக ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் ஏரன் ஃபின்ச் கூறினார்.
The young guy seems to be in pretty good spirits at the moment. He's obviously been taken off to hospital and will continue to be assessed just to make sure that everything's okay. But Dave was pretty shaken up, no doubt. It was a decent hit to the head. So yeah, hopefully that everything keeps going well for the youngster and he's back up and running shortly.
நிறைவாக எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பொலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போமே. பெர்த் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 18 செல்சியஸ். அடலேடு காலையில் மழை ஆனால் மதியம் வெயிலடிக்கும், 18 செல்சியஸ். மெல்பர்ன் பிற்பகல் வெயிலடிக்கும், 18 செல்சியஸ். ஹோபார்ட் மழை நாள், 13 செல்சியஸ். கேன்பரா மழை நாள், 15 செல்சியஸ். சிட்னி அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 23 செல்சியஸ். பிரிஸ்பெயின் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 25 செல்சியஸ். டார்வின் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 32 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவருகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil